ஏஎல்எம் அத்தாவுல்லா அவர்கள், உங்களுக்கு 22 நிமிடங்கள் இருக்கின்றன.
25 நிமிடம்,
3 நிமிடம் குறைக்கப்பட்டிருக்கிறது.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வஸல்லி அலா ரசூலில் கரீம். அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு அவருடைய திருத்தூதர் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிக் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இந்த நாட்டில் கடும் பாவச் செயல்கள் என்று நிறையவே நடந்திருக்கிறது. இந்த பாவச் செயல்களால் அதனை செய்தவர்கள் நிதானமாகவும் நிஜமாகவும் அவர்கள் சிறப்பாக இருந்ததில்லை என்பது நாங்கள் வரலாறாகவே பார்க்க முடியும். அந்த வகையில் இந்த பாஸ்கிரிதா உயிர்த்த ஞாயிறு April 21 அந்த தேதியிலே நடந்த ஒரு சம்பவம் இந்த இலங்கைக்கு மாத்திரமல்ல முழு உலகிற்கும் ஒரு துக்கப்படுகின்ற துன்பப்படுகின்ற ஒரு ஈனச் செயல் என்பதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். அங்கு வணக்கத்திற்காக சென்ற கிறிஸ்தவர்கள், பிள்ளைகள், சிறுவர்கள், பெரியவர்கள், வயதுவர்கள் என்று அந்த வயது பாகுபாடுகளுக்கு அப்பால் அந்த குண்டு வெடித்திருக்கிறது என்பது நமது கண்ணுக்குள்ளேயே அவைகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதை இலங்கையிலே இருக்கின்ற ஒவ்வொரு பிரஜை மாத்திரமல்ல இந்த பாராளுமன்றத்தில் இந்த சபையிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்களே ஆனால், ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதி இருப்பாரே ஆனால், அரசாங்க உத்தியோகத்தர்கள் இருப்பார்களே ஆனால், எல்லோரும் இதனை கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு உயரிய எண்ணத்தை தவிர வேற எந்த எண்ணங்களோடும் இல்லை என்பதை நாங்கள் முதலிலே கண்டுகொள்ள வேண்டும். இந்த நாடு நீண்ட காலமாக மக்களை சுட்டுக் கொள்கின்ற, மக்களை மரணிக்கின்ற நாடாக இருந்திருக்கிறது. அது இன்று மாத்திரமல்ல, போர்த்துகீயரோ உள்ளாந்தரோ பிரித்தானியர்களோ அல்லது சீரசோர பாண்டியர்கள் என்றோ யார் வருகின்ற பொழுதும் இந்த நாட்டிலே யுத்தங்களும் அதற்காக மனித படுகொலைகளும் மனித கொலைகளும் நடந்திருக்கிறது. வரலாற்றில் நாம் யாரும் மறந்துவிட முடியாது. நாம் ஆட்சியை பாரமெடுத்தது 1948 தான். அதற்கு முன்னரெல்லாம் இந்த நாடு நமது நாட்டவர்களை தவிர வேறு யாராலோ ஆளப்பட்டு நாம் ஆளப்பட்டவர்களாகவே இருந்திருக்கிறோம். இந்த காலத்திலும் கூட நமக்கு நிறைய அழிவுகள், இந்த நாட்டிலே வாழ்ந்த முஸ்லீம்கள், சிங்களவர், தமிழ் மக்கள் எல்லோருக்கும் இடையில் பிரச்சனைகள் தோற்றி வைக்கப்பட்டு மரணங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் நாம் சுவாதீன நாடாக, சுதந்திர நாடாக, நமக்கு நாமே பாதுகாப்பணியும், நமக்கு நாங்களே போலீஸ் படையும், எங்களை ஆளுவதற்கு பாராளுமன்றமும் இருக்கின்ற பொழுது பல கொலைகள், பல நிகழ்வுகள், அசம்பாவிதங்கள் நடந்திருக்கின்றன. சில காலங்கள் அவைகளை யுத்த காலத்திற்குள் நாங்கள் சேர்த்தோம். தமிழ் பிரிவினைவாதிகள் அல்லது ஈழம் பெற வேண்டும் என்றவர்கள் அல்லது அதிகாரம் எங்களுக்கு பகிரப்பட வேண்டும் என்று நினைத்த ஒரு குழுவினர் அல்லது பலர், அவர்கள் பல போராட்டங்களை செய்தாலும் கூட அதனுடைய தொங்கலில், அதனுடைய அடியில், அதனுடைய பின்னால் எல்லோரும் ஆயுதம் தூக்குகின்ற ஒரு கலாச்சாரம் இந்த நாட்டிற்கு வந்தது. அப்பொழுது கூட அந்த ஆயுதங்கள் இந்த நாட்டிலே உற்பத்தி செய்யப்பட்டவை அல்ல. அந்த ஆயுதங்கள் வெளிநாடுகளிலிருந்து யார் யோரெல்லாம் எந்த நாடுகளெல்லாம் ஒவ்வொரு குழுக்களுக்கு பகிர்ந்த அந்த நிலைமைகள் நாம் மறந்துவிட முடியாது. அந்த காலங்களிலே யுத்தம் என்பதை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் குறிப்பாக, பலர் என்னுடைய தமிழ் பேச்சினை நீங்கள் ஹெட்போன் மூலம் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இஸ்லாம் யுத்தம் செய்திருக்கிறது. யுத்தத்திற்கு தர்மங்களை அது வைத்திருக்கிறது. அதாவது ஒரு வெறும் பச்சை கொடி, பச்சை கம்பு, ஒரு பச்சை மரத்தை கூட வெட்ட முடியாத தர்மம் இஸ்லாத்தில் இருந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, தற்கொலை குண்டுதாரர்கள் என்கின்ற விடயமே இஸ்லாத்தில் இல்லை. தற்கொலை குண்டு தாக்குதல் மூலம் சொர்க்கம் போக முடியும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்று யாராலும் சொன்னால் அது அறிவீனமானது, இஸ்லாத்தை புரியாத செயல் என்பதை நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் மனித குலத்திற்கு விரோதமாக இந்த நாட்டில் பல கொலைகள் யுத்தத்தின் பெயரால் நடத்தப்பட்டது. யுத்த பூமியிலே ஆயுததாரிகளும் எங்களுடைய படையினரும் மோதுவது அது இயற்கை யுத்தம்தான். ஆனால் அந்த யுத்த தர்மங்களுக்கு அப்பால் பன்சலைகளிலும் பள்ளிவாசல்களிலும் கோயில்களிலும் குண்டுகள் விளிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டார்கள் இந்த நாட்டிலே. இதனை நாம் மறந்துவிட முடியாது. முஸ்லீம் என்பதற்காக ஒரு கற்பிணி தாயினுடைய வயிற்றினை பிளந்து அந்த பிள்ளையை வெளியே எடுத்து அதனையும் கொலை செய்த வரலாறுகளை இந்த பாராளுமன்றம் நாம் கண்டிருக்கிறோம். வயலுக்குள் வேலை செய்கின்ற விவசாயியை அவன் வேலை செய்கின்ற களத்திலே அந்த இரத்தமும் பொலியுமாக நெல்லுமாக கலக்கின்ற அளவிற்கு வீட்டுக்கள் வைக்கப்பட்டு தீர்க்கப்பட்டது. ஏன் காத்தாங்குடியா, அக்கரைப்பட்டா, பங்கரானையா, பள்ளித்துடலா என்று நாடு முழுவதும் பள்ளிவாசல்களிலே குண்டு வெடித்த ஈனச் செயல் நடைபெற்றது. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு முஹம்மது நபி திருவாவை அந்த நபி அவர்களுடைய அந்த நாளை கொண்டாடுகின்ற ஒரு தேசிய விழாவில் கூட இந்த குண்டு வெடித்து இங்கே ஃபௌசி அமைச்சர் அவர்களும் இருக்கிறார்கள், அவரும் தப்பினார். காஞ்சன அமைச்சருடைய தந்தை இன்றும் சுகவீனமுற்றிருக்கிறார். ஆகவே இதொரு ஈனச் செயல், இது கூடாத செயல், மனிதாபிமானத்திற்கு முரணானது என்பதை நாங்கள் பொதுவாக இந்த நாட்டில் உள்ள எல்லோரும் அதனை ஏற்றுக்கொண்டோம். குறிப்பாக முஸ்லீம் சமூகத்திலே எங்களை போன்ற அரசியல்வாதிகள் இதற்கு முன்னால் நின்று எந்த விதமான அதிகாரம் கிடைப்பதாக இருந்தாலும் கூட மக்கள் இருக்க வேண்டும், மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், இவ்வாறான இந்த பயங்கரவாதத்தை இல்லாதொழிக்க வேண்டும் என்பதற்காகவே அன்று மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியான ஆதரவை கொடுத்தோம். இந்த நாட்டில் இவ்வாறான பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அதற்காக தமிழர்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்றோ, முஸ்லீம்களுக்கு அவர்களுக்கு தகுந்தவற்றை கொடுக்க வேண்டும் என்றோ, சிங்கள மக்கள் உரிமையோடு வாழ வேண்டும் என்றோ அந்த நிலைப்பாட்டில் எந்த பிரச்சனைகளையும் இருக்கவில்லை. ஆனால் யுத்தத்தின் பெயரால், அதே போன்று அதிகார பகிர்வின் பெயரால் இவ்வாறான இந்த ஈனச் செயல் நடைபெறக்கூடாது என்பதை தவிர மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு எந்த விதமான தேவையும் எங்களுக்கு இருந்திருக்கவில்லை. இங்கே விஜயதாஸ் ராஜபக்ச அவர்கள் இருக்கிறார்கள், நிறைய அரசியல் அனுபவம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், பௌசி இருக்கிறார்கள். இன்று ஒருவர் மாத்திரமல்ல, கடைசி ரத்ர ஹாமதுரு வரைக்கும் அந்த பேச்சுக்களை நாங்கள் கேட்டோம். ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேனனுடைய பேச்சை கேட்டோம். இவ்வாறு இவைகளை கேட்கின்ற பொழுது மாத்திரமல்ல, இந்த குண்டு வெடிப்பானது கிறிஸ்தவ சமூகத்தை மாத்திரம் இது கலங்கப்படுத்தியது, துன்பப்படுத்தியது என்பது மாத்திரமல்ல, அவர்கள் மூலமாக முஸ்லீம் சமுதாயத்தை இந்த நாட்டின் துரோகிகளாகவும் விரோதிகளாகவும் எதிரிகளாகவும் காட்டுகின்ற அத்தனை தந்திரோபாயங்களும் நடத்தப்பட்டது மாத்திரமல்ல, சாதாரணமான விஜயதாச என்னுடைய அமைச்சர் இருக்கிறார், வீடுகளுக்குள் போய் ஒவ்வொரு வீடுகளுக்கும் குசினிக்குள் சென்று அங்கு அப்பல் வெட்டுகின்ற குச்சிக்காய் வெட்டுகின்ற கத்திகளையும் ஒன்றுபடுத்தி இது முஸ்லீம்கள் வைத்திருந்த ஆயுதம் என்று பாயை கூட புரட்டி புரட்டி நாயை போட்டு இழுத்து இழுத்து அவைகளை சோதனையிட்ட சோகமான வரலாற்றை நாங்கள் கண்டிருக்கிறோம். அதுபோன்றுதான் இங்கு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் சென்று விட்டார்கள். வதக்கொத்து என்று ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. நாங்கள் அப்பொழுது அன்றிருந்த இந்த மைத்ரிபால சிறிசேன அவர்களிடம் போய் சொன்னோம், இந்த வதக்கொத்து என்பதும் இவ்வாறான இந்த மலட்டுத்தன்மையை உருவாக்குகின்றவைகள் இருந்தால், அவைகளை யாராவது செய்திருந்தால் அவர்களை பகிரங்கமாக நடுரோட்டிலே கொண்டு வந்து நீங்கள் அவர்களை வெட்டி விடுங்கள், எல்லா மக்களுக்கும் பாடமாக இருக்க வேண்டும். அப்படி ஒன்று இல்லை என்றால் இந்த நாட்டு மக்களுக்கு அறிவியுங்கள். சிங்கள மக்கள் மத்தியில் பிழையான பிரச்சாரங்களை செய்தார்கள், இவைகளை இல்லாமல் செய்யுங்கள் என்று அவர் ஒரு முறை அப்படி ஒன்று இல்லை என்று சொன்னார். அதே போன்றுதான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பொழுது எங்களுடைய மனதிலே இருக்கிறது, இப்பொழுதும் இருக்கிறது, மரணிக்கின்றவரையும் இருக்கிறது, இந்த உயிர்த்த ஞாயிறுக்கு காரணமாக இருந்த முழக்கரு யார் என்பதை இந்த உலகம் கண்டுபிடிக்க வேண்டும். அது யாராகவும் இருக்கட்டும், இந்த ஈனச்சலமான செயலை செய்கின்றவர் அவர் இவராக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருந்தவராக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கிறவராக இருக்கட்டும், முன்னே காலங்களில் இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை, எல்லோருக்கும் நீதி சமன். ஆனால் விஜயதாச ராஜபக்ச அமைச்சரை நான் சொல்கிறேன், நீதி நாம் வழங்காவிட்டாலும் இறைவனுடைய நீதி நிச்சயமாக நம் கண்முன்னால் காட்டப்படும் என்பதை எந்த மதத்தாக இருந்தாலும், இந்து மதமோ அல்லது பௌத்த மதமோ முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ யாரும் ஏற்றுக்கொள்வோம், இறை நீதி இருக்கிறது என்பதை. அந்த இறை நீதி தொடர்ச்சியாக இருக்கிறது என்பதனால் தான் நாங்கள் இது கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் முஸ்லீம்கள், அதிலும் குறிப்பாக தேசிய காங்கிரஸ், இந்த நாட்டை நேசிக்கின்ற கட்சி, இந்த நாட்டு மக்கள் நிதானமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி. இங்கு ரத்னகாமதுரு பேசுகின்ற பொழுதும் சொன்னார், வெளிநாட்டு தொல்லைகளும் இருந்தது என்று சொன்னார். மைத்ரிபால சிறிசேன அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார், வெளிநாட்டின் உளவாளிகள் எல்லாம் அந்த நாட்டிலே இருந்தார்கள், நான் விரட்டச் சொன்னேன் என்று அவர் சொன்னார். இப்படியெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டுக்கு ஏதோ நடந்திருக்கிறது, இந்த நாட்டில் ஏதோ நடக்கிறது, இந்த நாட்டில் ஒரு அநியாயத்திற்கு யாரெல்லாம் பாவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஊகிக்க முடிகிறது. நாங்கள் அன்றிருந்து அந்த 2009 19 இதுவரைக்கும் நாங்கள் காதுகளால் பாராளுமன்றத்துள்ளும் வெளியேயும் சேனல் போவிலும் அதாவது பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் நிறைய விஷயங்களை கேள்விப்படுகிறோம். கேள்விப்படுகின்றவைகளை பார்க்கின்ற பொழுது உண்மை போன்றுதான் தெரிகிறது. இங்கு உண்மையில் எதிர்கட்சி தலைவர் பேசினார், அவர் பேசிய பேச்சுக்களுக்கு உறுத்தான விடையை நாம் யாரும் கொடுக்கவில்லை, அது விசாரணை செய்யப்பட வேண்டிய விஷயம் என்று தோன்றுகிறது. மைத்ரி அவர்கள் பேசுகின்ற பொழுது அவ்வாறே தோன்றுகிறது. எனவே பிரச்சினை இருக்கிறது, பிரச்சினை ஒளிந்து விடவில்லை. ஆனால் அன்றும் விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள் சொன்னார்கள், ஐஎஸ் இருக்கின்றது. அவர் புத்திசாலி, அவர் எந்த ஐஎஸ்ஐ பற்றி சொன்னார் என்பதை விடவும் இப்படி ஒரு ஐஎஸ் என்கின்ற நிலைமையும் ஒரு ட்ரைனிங்கும் நடக்கிறது யாராலோ என்பதை பற்றி அவர் சொல்லவில்லை. இங்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்தில் இவ்வாறான தற்கொலை குண்டு தாக்குதல் இல்லை. ஐஎஸ் என்பது முஸ்லீம்களாக உண்மையாக இஸ்லாமிய அடிப்படையில் செய்யப்படுகின்ற ஒரு விஷயம் அல்ல. உலகத்தில் விரும்பியவர்கள் விரும்பிய பெயரில் விரும்பியவர்களை கொண்டு இயக்கங்களை ஆரம்பிப்பதை போன்று இந்த பெயர் பாவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெயரால் இலங்கையில் சில முரண்பாடு உள்ளவர்கள், இஸ்லாத்தை புரியாதவர்கள், பணத்திற்கு அடிபட்டவர்கள், வேறு வேறு வகையான காரணங்களுக்காக பாவிக்கப்பட்ட சிலர் இதற்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். ஜஹ்ரான் ஒரு ஆலிம் அல்ல, ஜஹ்ரானுக்கு இஸ்லாம் புரியாது. இஸ்லாமிய மக்கள் அவர் பிறந்த இடம் காத்தாங்குடியிலேயே அவரை விரட்டி இருக்கிறார்கள், அவரை துரட்டி இருக்கிறார்கள், போலீசாருக்கு முறைப்பாடு செய்திருக்கிறார்கள், இவர்களை பிடியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றவைகளெல்லாம் இருப்பது மாத்திரமல்ல, அவர்களுடைய இறந்த உடலை கூட எங்களுடைய மயானத்திற்கு தர வேண்டாம் என்று ஒரே புலியாக நின்றவர்கள் முஸ்லீம்கள். அதற்கு காரணம், முஸ்லீம்கள் இந்த நாட்டில் எப்பொழுதும் நாட்டுக்காக வாழ்ந்தவர்கள், நாட்டின் அரசுகளோடு இருந்தவர்கள், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு இருந்தவர்களே தவிர முஸ்லீம்கள் ஒரு காலமும் வரலாற்றில் காட்டி கொடுத்தவர்கள் அல்ல, முஸ்லீம்கள் ஒரு காலமும் இந்த நாட்டுக்கு எதிராக போர் தொடுத்தவர்கள் அல்ல, எப்பொழுதுமே இந்த நாட்டு விசுவாசத்தோடு இருக்கின்றார்கள். காரணத்தையும் நான் சொல்ல வேண்டும். இங்கே இருக்கின்ற நமது ஸ்ரீபாத் என்கின்ற மலை, அது இந்த நாட்டின் எல்லோருக்கும் தெரிய வேண்டும். உலகத்தில் அதிகூடுதலான கிறிஸ்தவ மக்களும் முஸ்லீம் மக்களும் சொல்லுகிறோம் அது பாபா ஆதமுடைய பாதம் என்று. ஆனால் இந்துக்கள் சொல்லுகிறார்கள் இது சிவன் ஒளி பாதமலை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சிங்கள மக்கள் சொல்லுகிறார்கள் ஸ்ரீபாத் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நாம் உள்ளத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த மலை, இந்த பிரதேசம் ஒரு புனித பூமி என்றும், இது உலகத்தின் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு புனித பூமி, உலகத்தின் எல்லா மக்களும் இதிலே கவனம் செலுத்துகின்ற பூமி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அதனால்தான் அரபியர்களோ மற்றவர்களோ இந்த நாடு நோக்கி வந்திருக்கிறார்கள். முஸ்லீம்களும் இந்த நாட்டிலே கூடுதலான அபிப்பிராயமும் அக்கறையும் கொண்டிருக்கிறார்கள். சுவர்க்கத்திலே இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்பட்டதும் இந்த பிராந்தியம் தொடர்பான விடயங்களும் அவர்களுக்கு தெரியும். எனவே இந்த நாடு ஒரு புனித நாடு. இந்த நாட்டில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் மிகவும் தெளிவான சிந்தனையோடு இருக்கிறார்கள். எப்பொழுதும் காலத்திற்கு காலம், 1915 ஆண்டில் கூட கம்பள யுத்தத்தையும் வேறு நாட்டிலிருந்து வந்த சிலர்களால் முஸ்லீம் சிங்கள யுத்தம் உருவாக்கப்பட்டு நாம் அழிய வைக்கப்பட்டோம். அதே போன்றுதான் இன்று இந்த ஒரு ஈன செயல் முஸ்லீம்களுடைய பெயரிலும் மாத்திரமல்ல, முஸ்லீம் அந்த மதத்தினுடைய பெயரையும் களங்கப்படுத்துவது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் உள்ள சில முரண்பாடானவர்களை கையில எடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய பார்வையில் ஒரு நாடகம் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் பலருடைய கருத்தின்படி அவர்களாக குண்டை அமர்த்தவில்லை. அவர்கள் அங்கு செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்றவுடன் யாரோ ரிமோட் கண்ட்ரோலில் அவர்களை இயக்கி வெடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூட இங்கு பேசப்படுகின்றது. எல்லோரும் பேசுகின்றவைகளை நாங்கள் ஆராய்ந்தால் நாம் எல்லோரும் எவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று கூட யோசிக்க துவங்குகிறது. இவ்வளவு வெள்ளிடை மலை போன்று மிகவும் தெளிவான காரணங்களும் தெளிவான தகவல்களும் இருக்கின்ற பொழுது யாராக இருந்தாலும் இதற்கு விசாரணை செய்வோம் என்று ஏற்றுக்கொள்வதுதான் முதலாவது தேவை. இந்த நாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும். இன்று சந்திரகாந்தன் பிள்ளையான் அவர்களுடைய பெயரும் வருகிறது. நாங்கள் ஒரு காலத்தில் மாகாண சபைக்கு முதலமைச்சராக அவரை தெரிந்து கொண்டோம். அது வேறு விஷயம். அது மாத்திரமல்ல, அவர் இன்று கூட ஐஎஸ் இப்பொழுதும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அது ஒரு பாரதூரமான விஷயம். அன்று விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள் சொன்னதை போன்று இன்றைக்கு சந்திரகாந்தன் சொல்லுகிறார் ஐஎஸ் இருக்குது என்று. அப்படி என்றால் அவர் உடனடியாக அதை காட்டி கொடுக்க வேண்டும், அதனை பிடிக்க வேண்டும். இல்லாதவற்றை சொல்லி மக்களை படுகொலையில் தள்ளுவதற்கு எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் எங்களுடைய அனுபவத்தை வைத்து நாங்கள் இடம் கொடுக்கப் போவதில்லை. யாராக இருந்தாலும், அது கூட்டாவாக இருந்தாலும் சந்திரகாந்தனாக இருந்தாலும் நாங்கள் தயாராகிறோம். எந்த வகையான விசாரணை என்றாலும் நாங்கள் அதற்கு தயாராகின்றோம் என்று சொல்ல வேண்டுமே தவிர மாறாக கருத்துகளுக்கு விடை கொடுப்பதால் உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. சேனல் 4 நமக்கு எதிர்ப்பானது என்று ஒரு புறம் இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் அவர்கள் சில விடயங்களை ஒளிபரப்புகின்ற பொழுது நாம் அதனை இல்லை, அவர்கள் எங்களுக்கு கோபமானவர்கள் என்று மாத்திரம் சொல்லிவிட்டு இருப்பது இலங்கை பாராளுமன்றத்திற்கு தகுதியற்றது. இலங்கை பாராளுமன்றம் என்பது நீதி கொடுக்கக்கூடியது, விசாரிக்கக்கூடியது, கருத்துக்களுக்கு செவிமடுக்கக்கூடியது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விழித்திருக்க வேண்டும். தூங்குவானை எழுப்ப முடியும், ஆனால் இங்கு தூங்குவது போன்று நாங்கள் பாசாங்கு செய்ய முடியாது சபையினுடைய தலைவர் அவர்களே. ஆனால் நாங்கள் உண்மையில் ஆண்டவனுக்கு சுக்ரு செய்கிறோம். நீங்கள் இருந்து பாருங்கள், சூழ்ச்சிக்காரர்களுக்கெல்லாம் பெரும் சூழ்ச்சிக்காரன் இறைவன். அது இறைவன் முஸ்லீமுடைய இறைவனாக இருக்கட்டும் அல்லது பௌத்தர்களுடைய ஆக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் இறை சக்தி ஒன்று இருக்கிறது என்றால் அவன் எல்லா விதமான சூழ்ச்சிக்காரர்களுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன் இறைவன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். ஆகவேதான் யாரும் சூழ்ச்சி செய்ய முடியும், ஆனால் அந்த சூழ்ச்சிகளை அவர்களால் தினந்தோறும் மறைக்க மறுக்க முடியாது. எனவே அது வெளியிலே வரும். உதாரணமாக நாங்கள் சொல்லலாம், இந்த விடயத்திலும் கிறிஸ்தவர்களுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் மரணித்தார்கள், எவ்வளவு கவலை. ஆனால் உண்மையில் அந்த எங்களுடைய அந்த மதகுரு அவர்கள் முஸ்லீம்களை சாட வேண்டாம், காடிகள் சொன்னார்கள், முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்துவிட வேண்டாம் என்று சொன்னது அது ஒரு பெரு விஷயம். ஒரு பெரிய மனிதர்கள், உணர்வு உள்ளவர்கள், இதனுடைய பின்புலங்களை புரியக்கூடியவர்கள் அவ்வாறு சொல்லியிருந்தார்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போன்று இந்த மரணம், அதாவது
இன்னும் 2 வினாடிகள் இருக்கின்றன.
மன்னிக்கணும், அப்படி இல்லை, நான் பேசும் எடுத்துடணும் நீங்க. அது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த கொரோனா மரணம் நடந்த பொழுது அதிலே அந்த வைரஸ் நிலத்தடி நீரில் கலக்காது என்று சொன்னோம், நாங்கள் போராடினோம். அப்படி போராடுகின்ற பொழுது அடக்குவதும் மாத்திரம் என்று இருந்தவர்கள் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தான், மற்றவர்கள் எரிப்பதற்கும் சாதகமானவர்கள். ஆனால் காடிகள் துமா எரிப்பதற்கு அவர் ஓம் என்று சொன்னதிலிருந்து நாங்கள் நினைக்கிறோம், இவர்கள் ஏன் இவ்வாறு இரட்டத்தனமாக பேச வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். மார்க்கத்திலே அடக்கிறதற்கு இருக்கின்றதென்றால், அவர்களுடைய மார்க்கத்தில் இருக்கின்றதென்றால், எங்களுடைய மார்க்கத்தில் இருக்கின்றதென்றால், அடக்குவதை அவர் சொல்லித்தான் இருக்க வேண்டும். அது ஒரு குறை இருக்கிறது. ஆனாலும் எல்லோருடைய இறைவன் அந்த நம்பிக்கையில் சொல்கிறோம், இது வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். இதற்கு எங்க இந்த நாட்டிலா பாராளுமன்றத்திலா வெளிநாட்டிலாக இருந்தாலும் எங்காவது ஒரு முறையான ஒரு குழு அமைக்கப்பட்டு இதனை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய மிகவும் இன்றியமையாத தேவையாக இந்த நாட்டு மக்கள் வரலாற்றுக்கு சொல்வதற்கு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, சிலர் இந்த விடயத்தை பேசுகின்ற பொழுது சாய்ந்த மருதுவிலே அந்த குண்டுதாரிகள் பிடிக்கப்பட்டார்கள். உண்மையில் ஜஹரான் காத்தாங்குடி சாய்ந்த மருது மக்கள் இங்கே யாரோ சொன்னார் அமுதாவை வளைத்தவரை பிடித்ததென்று. அமுதாவை நேரடியாக பிடிக்கவில்லை, சாய்ந்த மருது பொதுமக்கள் காட்டி கொடுத்து அவர்களை பிடித்து நெருக்கியதால் தான் இன்னும் பல்லாயிரக்கணக்கான கொலைகள் நடக்காமல் அந்த மக்கள் அந்த அவர்களை காட்டி பிடித்துக் கொடுத்தார்கள். அதற்காக இந்த நாட்டு ஜனாதிபதி அவர்களுக்கு பரிசு கொடுத்திருக்கிறார். இந்த வேளையில் சிலர் யாரோ அன்று குற்றவியல் இந்த இதுக்கு சென்று அங்கே போய் ஒருவர் கூறுகிறார், இவைகளெல்லாம் அரசாங்கம் செய்தது, அதற்கு சஹரானோடு தொடர்பு இருக்கிறது, அதனால் தான் சாய்ந்த மருதுக்கு சபை கொடுத்ததாக ஒரு பச்சை பொய்யான பிழையான ஒரு கதையை பேசிக் கொண்டிருக்கிறார். இவைகளெல்லாம் தீர்த்து பேசுகின்றவைகள். நாங்கள் எல்லோரும், சாய்ந்த மருது மக்கள் மாத்திரமல்ல, நாட்டில் எல்லோரும் அதனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது சாய்ந்த மருதுவினுடைய உயிரோட்டமான அந்த மக்களின் அபிலாசைகளுக்கு குறுக்காக இவர்கள் பேசுகிறார்கள். அது பிழையான ஒரு தகவல், அவர் அதனை வாபஸ் பெற்றுக் கொள்ள வேண்டும். உதாரணமாக
சாய்ந்த
மருது கிராமம் 1897 இருந்து ஒரு தனி சபையாக இருந்திருக்கிறது. 100 வருடங்களுக்கு பிறகு 1987 இந்த பிரேமதாஸ் அவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்டதன் மூலம் 4 சபைகள் ஒன்றாக்கப்பட்டதனால் இந்த சாய்ந்த மருது சபையை இழந்து நின்று 87 கெசட் பண்ணப்பட்டது. 90 இருந்து அவர்கள் எடுத்த போராட்டம், மாகாண சபை அங்கீகரித்து, இந்த நாடு அங்கீகரித்து, கேபினட்டில் பேப்பர் போடப்பட்டு 2018 அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றிருந்து பல பிரதம அமைச்சர்கள் பல அமைச்சர்களினால் எத்தனையோ கூட்டங்கள் நடத்தப்பட்டு கச்சேரியினுடைய அரசாங்க அதிபரனுடைய முடிக்கின்றேன் அமைவாக அவர்களுக்கு வழங்கப்பட்டதுதான் சாய்ந்த மருது கெசட் நோட்டிபிகேஷன். அதற்கு எங்கோ இருக்கின்ற ஜஹரானை காட்டி கொடுத்த இவர்களோடு தொடர்புபடுத்தி அதற்காக கொடுக்கப்பட்ட பரிசு என்று அவர் யாரோ என்னுடைய அவருடைய பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரவில்லை, அவர் இங்கு சொல்லுகிறார், இந்த விஷயத்தை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். சாய்ந்த மருது சம்பந்தமாக எங்களுக்கு இதுல உண்மை தெரியாமல் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற நாம் யாரும் மரணித்து விடக் கூடாது என்ற விடயத்தை இறைவனை முன்னிறுத்தி வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.
நன்றி கௌரவ உறுப்பினர் அவர்களே. இளங்கட்ட கரு ஜே சி அல் ரஞ்சித் மது மண்டார துமா
கரு மூலாசனோடு மந்திரி துமணி வன் சபாவை நமதி அவஸ்தாவை காஞ்சன விஜயசேகர் அமர்த்துமா மங்கனமா தாக்கல் அத்தீனம் එතුමා කියපු ආකාරයට රාජ්‍ය බුද්ධි සේවාව මට මං අමාත්‍යවරයාවල ඉදිරියේ මට වාර්තාවක් කියවලා තියෙනවා. අපි ඒ අනුව අපේ කාණ්ඩයම් එක සාකච්ඡා කළා. සහරාන්ව අතරංගුවට ගන්න කියලා 7 වෙනි මාසේ 2 වෙනිදා අපි විවෘත වරින්තුවක් කරන් තියෙනවා. ඒ වගේම විදේශයට යනකට විරුද්ධව නිල් වරින්තුවක් කරන් තියෙනවා. අපි ඒ විදිහට කටයුතු කළා දෙනවා. මම කියවා නාලක සිල්වා DIG අතරංගුවට ගත්ත කියලා. ඔව්. ওই කුමන්ත්‍රණයේ කොටසක් තමයි නාමල් කුමාර කියන පුජ්‍යලයා පැමිණිල්ලක් දාලා තියෙනවා. ගෝඨාභය රාජපක්ෂ හිටපු ජනාධිපති හරි එවකට හිටපු මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමා ඝාතනයේද සැලැස්මක් තියෙනවා කියලා ඒ අනුව තමයි අතරංගුවට ගන්න තියෙන්නේ. ඉතින් අපි අපේ රාජකාරි කළා තියෙනවා. දින 52 කුමන්ත්‍රණයෙන් තමයි මාව ඇමතිකමෙන් අයින් කරේ. එදා ඉඳලා මෛත්‍රීපාල සිරිසේන ඇමතිතුමා ජනාධිපතිතුමා නීති හා සාමය ඇමති මම එතුමාට කියනවා අපේ රාජකාරිය අපි හරියට ඉෂ්ට කරලා තියෙනවා කුමන්ත්‍රණ කාර්යයේ පැත්තේ ඉන්න ඉච්චා.
හරි හරි බොහොම ස්තුතියි. ඊළඟට ගරු ජේ.සී. අලවත්තිගොඩ මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 4ක කාලයක් තියෙන්නේ. මේ අපි 6 මාට පාර්ලිමේන්තුව ඉවර කරගන්න ඕනේ. ඒ නිසා කාලය පොඩ්ඩක්
මුලස්සනරුඩ ගරු මන්ත්‍රීතුමනි කාලය මම හිතන්නේ ඉතාමත් වේගෙන් යනවා. පාස්කු ප්‍රහාරය සම්බන්ධයෙන් මේ විවාදයේදී වැදගත් කාරණා ගණනාවක් කතා කරා. මේකෙදි අපි කවුරුත් බලාපොරොත්තු වෙන්නේ මේ ඉතාමත් මෙලෙච්ච ක්‍රියාව සඳහා සම්බන්ධ වුණු ඒ වගේම අනුබල දුන්න ඒ අයට මේකේ තරාතිරම නොබලා මේ හැම කෙනාටම දඩුවම් කළ යුතුයි කියන එක තමයි පැහැදිලිවම රටත් ලෝකයක් බලාපොරොත්තු වෙන්නේ. ඒක තමයි මේ ප්‍රහාරයෙන් විපතට පත් වුණු ඒ වගේම ජීවිත හානි වුණු දේවස්ථානවල ඒ වඳින අවස්ථාවේ හිටපු පවුල් පිටින් ජීවිත හානි වුණා. ඒ වගේම හෝටල්වල විදේශිකයන් මේ 200කට ආසන්න ප්‍රමාණයක ජීවිත හානි වුණා. ඒ වගේම ආබාධිත තත්වෙන් ඉන්නවා අද තව විශාල පිරිසක්. එතකොට මේ සඳහා මේ වෙනකොටත් සාධාරණයේ එම නැත්තම් මේ නීතිය හරියට ක්‍රියාත්මක නොවුණා කියන තැන ඉඳගෙන තමයි මේ සම්බන්ධයෙන් ජනතාව රටේ ජනතාව අද මේක දිහා බලන්නේ. ඒ නිසා අපි පැහැදිලිවම කියනවා පහුගිය ජනාධිපති මැතිවරණයේදී දැන් මෙතන කතා වුණා මේක මේ මේ අද මේ චෝදනාව තුලින් හමුදාවට එහෙම නැත්තම් බුද්ධ්‍යාංශයට අපහාස කරනවා උපහාස කරනවා මේවා තුලින් විශාල හානියක් සිදු වෙනවා කියලා. මම පැහැදිලිවම කියන්න ඕනේ අපි කවුරුත් ත්‍රිවිධ හමුදාවට රණවිරුවන්වත් බුද්ධ්‍යාන්දෝල අපහාස කිරීම බලාපොරොත්තුවක් නැහැ. අපි හැම කෙනාගේම බලාපොරොත්තු තමයි මේකේ නියම මේ සඳහා මේක මෙහෙවපු ඒ සියලු දෙනාට දඬුවම් ලබා දීම. ඒ නිසා දෙන පිටිය අපේ මන්ත්‍රීතුමා කතාවේදී කිව්වා මේ මැතිවරණය සඳහා එහෙම නැත්නම් මේ දේශපාලනයට මේක සම්බන්ධ කරගෙන කතා කරනවා කියලා. මම පැහැදිලිවම කියන්න ඕනේ දෙන පිටිය මන්ත්‍රීතුමාට මේ පාස්කු ප්‍රහාරය විතරක් නෙමෙයි දේශපාලනයට දැන් ඔය කඳවුර එහෙම නැත්නම් රාජපක්ෂ කඳවුර 2005 ජනාධිපති මැතිවරණයේදීත් LTT එකට මුදල් දුන්නා කියන එක අපි නෙමෙයි කියන්නේ වර්තමාන ආරක්ෂක මේ පොලිසිය බාර ඇමතිවරයා කිව්වේ. ඉතින් ඒ නිසා දේශපාලනය සඳහා ඕනම දෙයක් පාවිච්චි කරන්න මං හිතන්නේ තමන්ගේ බලය වෙනුවෙන් ඕනම දෙයක් පාවිච්චි කරන්න පසුබට වෙන කණ්ඩායමක් නෙමෙයි ඔය පිළ. එනිසා ඒ ගැන රටේ ජනතාව දන්නවා. එනිසා පැහැදිලි මෙතන මේ තත්ත්වය තුළ අපි පැහැදිලිවම කියනවා මේ බුද්ධ්‍යාංශය මේ තොරතුරු නිරන්තරයෙන් දැනගෙන දීර්ඝ කාලයක් මේ සාරාන් ඇතුළු ඒ කණ්ඩායමත් සමග සාකච්ඡාවක් එහෙම නැත්නම් ඒ කණ්ඩායමත් සමග තොරතුරු දැනගෙන මේවා සම්බන්ධයෙන් කටයුතු කරා කියන එක පැහැදිලි. මොකද අත්අඩංගුවට ගන්න ඒ වගේම වෙනත් කාරණා සම්බන්ධයෙන් දීර්ඝව කාලයක් පසුපසින් හිටියා කියන එක සම්බන්ධයි. එතකොට ඒ තත්ත්වය තුළ තමයි ඒ තොරතුරුත් එක්ක තමයි මේක ඉස්සරහට යන්නේ. එතකොට දැන් මෙතෙන්දී සම්බන්ධ කරන්න හදනවා ආපහු මේ ආගම ජාතිය මේකට ගන්න හදනවා. මේකට මුස්ලිම් අන්තවාදීන් මේ සිංහල ජනතාව නියෝජනය බෞද්ධ ජනතාව නියෝජනය කරන ජනාධිපතිරේ පත් කරන්න මේ විදියට සියදිවි හානි කර ගනීද කියලා අහනවා. ඉතින් අපි පැහැදිලිවම කියන්න ඕනි මේ තොරතුරු දැනගෙන මේ මෙවැනි අවස්ථාවක් අපිට වළක්වා ගැනීමට තිබු අවස්ථාව සම්බන්ධයෙන් තමයි අපි මේ හැම කෙනාම කතා කරන්නේ. ඒමනම්
කාලය අවසන්යි.
ඒ පොඩි පොඩි වෙලාවක් දෙන්න. ඒමනම් අපි පැහැදිලිවම කියනවා මේක ඉතින් අපි කාටත් පැහැදිලි මේ තොරතුරුත් එක්ක තමන්ගේ වාසිය සඳහා මේක මෙහෙවීමේ හැකියාව මේ 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 කියන කණ්ඩායමට තිබුණා කියන එක අද පැහැදිලි. ඒ නිසා මම දිග කතාවක් කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. නමුත් අපි කියන වර්තමානයේ මේවා කිව්වට පළක් වෙයිද නැත්නම් අපි ජනාධිපතිතුමාට කියනවා මේ සම්බන්ධයෙන් පැහැදිලි අපක්ෂපාතී පරීක්ෂණයක් කරලා තරාතිරම නොබලා කවුද මේකට වැරද්ද කළේ කියලා ඒ හැම කෙනාටම දනුවන් ලබා දිය යුතුයි. ඒක තමයි රටේ ජනතාවගේ බලාපොරොත්තුව.
බොහොම ස්තුතියි රොමන්තුමා. අර්ථදාහ ගෞරව සෙල්වරාසා ගජේන්ද්‍රන් ජේසි අලත්ගොඩ මහතුමා.
මේ අවස්ථාවේදී විශේෂයෙන්ම සානි අභිෂේකර අපේ අධ්‍යක්ෂකවරයා හැටියට කටයුතු කරන කාලේ එතුමාට ආව චෝදනා ගණනාවක් ඒ විනුවෙන් සකස් කරපු ලිපි කොටුවක් අතර ඒක අපි සභාගත කළා.
බොහොම ස්තුතියි. සෙල්වරාසා ගජේන්ද්‍රන් උරුපිනරෝලේ උඹලට 5 නිමිඩංගල්.
தலைவர் அவர்களே இன்றைய தினம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விவாதம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த சம்பவம் அந்த குண்டு தாக்குதல் நடைபெற்ற பின்னரும் இந்த விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக அந்த சூத்திரதாரிகள் மிக கட்டிதனமாக பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனாலும் இப்பொழுது இந்த குண்டு தாக்குதலோடு தொடர்பட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற கோட்டாபய ராஜபக்சவினுடைய வலது இடது கைகளாக இருந்தவர்களுக்கிடையிலே பெரிய முரண்பாடுகள் ஏற்பட்டு இப்போ அதிலே சம்பந்தப்பட்ட சூத்திரதாரிகளில் ஒருவரான அசாத் மௌலானா அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று இன்று இந்த உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கின்ற நிலைமையிலே பிள்ளையானவர்களுக்கும் கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கும் இடையே இந்த குண்டு தாக்குதல் தொடர்பாக இவ்வளவு தொடர்புகள் இருந்தது என்பது தெளிவாக புலனாகிறது. இங்கே கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த குண்டு தாக்குதலை நடத்துவதற்கு காரணமாக இருந்த சூத்திரதாரிகளை பற்றி விவாதிப்பதை விட அந்த குண்டு வெடிப்பில் ஈடுபட்ட நபர்கள் முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற காரணத்தினாலே வந்து முஸ்லீம் சமூகத்தை புண்படுத்துகின்ற விதமாக இழிவுபடுத்துகின்ற விதமாக இங்கே விவாதங்கள் நடந்து கொண்டிருப்பது என்பது ஒருபொழுதும் இனி இப்போ இவ்வளவு அழிவுகளுக்கு பின்னரும் கூட இந்த நாடு ஒரு சரியான முடிவுகளை எடுத்து தவறுகளை உணர்ந்து தண்டனைகளை வழங்கி சரியான பாதையிலே பயணிப்பதற்கு தயாராக இல்லை என்பதைத்தான் இது எடுத்து காட்டுகின்றது. இன்று இந்த நாட்டினுடைய இராணுவ உளவு கட்டமைப்பு என்பது இந்த சொந்த நாட்டுக்குள்ளேயே அதிக வேறு சக்திகளுக்கு விலை போய் அல்லது அதிகார பீடத்தில் உள்ளவர்களுடைய சிலரை அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்கான ஒரு கூலி அமைப்பாக மாறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது இந்த சம்பவங்கள் ஊடாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இப்பொழுது கடந்த வாரம் எங்களுக்கு நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாங்கள் எங்களுடைய தேசத்தினுடைய உரிமைக்காக ஒரு ஆயுத போராட்டத்தில் இருந்தாலும் கூட ஒரு ஜனநாயக வழிமுறையை தெரிவு செய்து அகிம்சை வழியை தெரிவு செய்து உண்ணா நோன்பிருந்து தங்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை சம்பந்தப்பட்ட தரப்புகள் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை 1987 செப்டம்பர் 15 தேதி தியாக தீபம் திலீபன் அவர்கள் ஆரம்பித்திருந்தார். அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத நிலைமையிலே அவர் துரதிருஷ்டவசமாக 12 நாட்கள் உணவு மருந்தாமல் நீரும் மருந்தாமல் உயிர் இழக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தார். அந்த அவர் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்து 36 வருடங்கள் கடந்த நிலைமையிலும் தமிழர்கள் இன்றும் நாங்கள் அடிமைகளாகத்தான் வாழுகின்றோம். இந்த நாட்டை ஆளுகின்ற பௌத்த பேரினவாதம்தான் எங்களை அடிமைகளாக வைத்திருக்கிறது. இன்றும் நாங்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கு கீழும் பௌத்த பேரினவாத வெறியர்களுடைய அடக்குமுறைக்குள்ளும் நாங்கள் சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நிலைமையிலே அவரை நாங்கள் நினைவு கூறுகின்ற அதே நேரத்திலே இந்த கோரிக்கைகள் அரசியல் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அந்த வகையில் மிக அமைதியான முறையிலே கடந்த 15 தேதி பொத்துவில் நகரத்திலிருந்து ஒரு ஊர்தியிலே எங்களுடைய தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய திருவுருவ படத்தை தாங்கியவாறு நாங்கள் மிக அமைதியாக நாங்கள் வந்து கொண்டிருந்த பொழுது அக்கரைப்பட்டிலே வைத்து எங்களுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. அதை ஒரு வன்முறையாக மாற்றுவதற்கான முயற்சிகளும் நடைபெற்றது. அதிலே ஒரு சில முஸ்லீம் நபர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். அது நிச்சயமாக எங்களுக்கு தெரியும். முஸ்லீம் மக்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபடவில்லை. மாறாக அக்கரைப்பட்டில் இருக்கக்கூடிய ராணுவ முகாமில் இருந்த உளவுத்துறையினர் தான் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். ஆகவே நாங்கள் மிக தெளிவாக எங்களுடைய மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம், முஸ்லீம் மக்கள் எந்த ஒரு இடத்திலும் எங்களோடு உடன் இணைந்திருக்கிறார்களே தவிர எங்களுக்கு எதிராக எந்த ஒரு இடத்திலும் செயல்படவில்லை என்பதை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பயணிக்கின்ற பொழுது வந்து முரக்கட்டாஞ்சேனையிலே ராணுவ முகாமுக்கு முன்பாக இருந்து ஒரு கூட்டம் எங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. முரக்கட்டாஞ்சேனை ராணுவ முகாமைச் சேர்ந்த பண்டார மற்றும் தினேஷ் என்ற ரெண்டு ராணுவ உளவு பிரிவினர் தான் அந்த ஏற்பாட்டை செய்திருந்தார்கள். அதே நபர்கள் ஏற்பாடு செய்த அதே அந்த கும்பல் எங்களை முந்திச் சென்று வாழைச்சேனையிலும் நாவலடி சந்தையில் வீதியில் நின்று ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். தொடர்ந்து நாங்கள் திருவண்ணாமலை நோக்கி பயணிக்கின்ற பொழுது சேருவல பகுதியிலே வைத்து ராணுவ புலனாய்வு பிரிவினருடைய ஏற்பாட்டிலே பௌத்த பிக்கு ஒருவரின் தலைமையில் எங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் இரவு வேளை நாங்கள் அங்கே செல்வதை தவிர்த்ததனால் அந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொண்டோம். ஆனால் 17ஆம் தேதி நாங்கள் தம்பலகாமத்திலிருந்து திருவண்ணாமலை நோக்கி நாங்கள் A6 வீதியூடாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது சரதாபுர பகுதியிலே வைத்து எங்கள் மீது ஒரு காடைத்தனமான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. எங்களுக்கு பொத்துவில் நாங்கள் ஆரம்பித்ததிலிருந்து 17ஆம் தேதி எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகின்ற கணம் வரைக்கும் எங்களுக்கு முன்னும் பின்னுமாக புலனாய்வு பிரிவினர் மோட்டார் சைக்கிளிலும் ஆட்டோக்களிலும் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய விவரங்கள் எங்களால் தம்பலகாமம் போலீசாரிடம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அவர்களுடைய மோட்டார் சைக்கிள் இலக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ராணுவ புலனாய்வு பிரிவினரால் போலீஸ் புலனாய்வு பிரிவினருடைய உடன்பாட்டோடு எங்கள் மீது 17ஆம் தேதி சரதாபுர பகுதியிலே வைத்து மிருகத்தனமான கொலைவரை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அகிம்சை வழியிலே பயணித்த உயிர் துறந்த ஒரு நபரை நாங்கள் ஜனநாயக வழியிலே அமைதியாக நினைவு கூறுகின்ற பொழுது நாங்கள் என்ன கேட்கின்றோம்? எங்களுடைய உரிமைகளை அங்கீகரியுங்கள் என்று தான் நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் வேறு எதனையும் கேட்கவில்லை. ஆனால் நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் என்னை நாடாளுமன்ற உறுப்பினர் என்று இனங்கண்டு கொண்ட பின்னர் அங்கிருந்தவர்கள் சிங்கக்கொடியை கையிலே இருந்து இருந்தார்கள். அந்த சிங்கக்கொடி வைத்திருந்த கட்டையால் எங்கள் தென் தலை மீதும் அடித்தார்கள், உடல் மீதும் தாக்கினார்கள். சிலர் ஹெல்மெட்டால் என்னுடைய தலை மீது அடித்தார்கள். என்னோடு வந்திருந்த ஏனைய உறுப்பினர்கள் மீது எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்ட அமைப்பாளர் குகன் மோசமாக தாக்கப்பட்டார். மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் குக குமாரராஜா மோசமாக தாக்கப்பட்டார். அதே போன்று எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்ட உதவி அமைப்பாளர் ஸ்ரீபிரசாத் தாக்கப்பட்டிருந்தார். எங்களுடைய சட்டத்திரணி காண்டி வெனண்ணா வயிற்றிலே கட்டையால் குத்தப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் நடைபெற்ற மறுநாள் 6 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதற்கு பிற்பாடு நேற்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றத்தை அச்சுறுத்தி போலீசாரும் 9 பிக்குகளும் சென்று நீதிமன்றத்தை அச்சுறுத்தி அவர்களை பிணையிலே எடுத்திருக்கின்றார்கள். என்னென்று கேட்டால் அவர்களுக்கு பிணை கொடுக்காவிட்டால் கலவரம் பிடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், இங்கே ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் ராணுவ உளவுத்துறை சம்பந்தப்பட்டிருக்கிற பொழுது இன்று அது நடைபெற்று 3 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இன்று சூழல் என்னவென்று சொன்னால் ராணுவ
உளவுத்துறை
கொண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தாக்குதலாளிகளை காவல்துறை நீதிமன்றத்தை அச்சுறுத்தி விடுவித்திருக்கிறது. இந்த நிலை தொடருமாக இருந்தால் இந்த நாட்டிலே மிகப்பெரிய இதைவிட மோசமான நிலைமைகள் உருவாகும் என்பதை
மந்திரித்துமா மே புத்தியான்சே மேமேவ சம்பூர்ண கராக்கில் அசத்த சோதனை எல்டிடி காரோ எல்டிடி காரோ சமரோட மினிசு மரபு
முடிவடைந்து விட்டது.
இந்த போர்டர் இந்த பேரை குறிப்பிட பாயிண்ட் போர்டர் கௌரவ உறுப்பினர் அவர்களே, எல்டிடி இயக்கத்தை நீங்கள் தடை செய்திருக்கிறீர்கள். இந்த
நாட்டிலே முடிவடைந்து
விட்டது. பெயர் குறிப்பிட தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை நாங்கள் செய்கிறோம் என்று நீங்கள் கருதினால் ஏன் நீங்கள் காவல்துறையை வைத்திருக்கிறீர்கள், சட்டம் ஒழுங்கு
வைத்திருக்கிறீர்கள்? உங்களுக்கான நிமிடம் ஆர்டர் பிளீஸ் மூலா
சனட்டர் தலைவர் அவர்களே,
ஆர்டர் பிளீஸ் மூலா சனட்டர் வீரசுமன வீரசிங்க மத்துமா
சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, இன்று மிக முக்கியமான விவாதம். எங்களுடைய ஊரிலே பழமொழி ஒன்று இருக்கிறது, உண்மை வாசலை தாண்டும் முன்னர் பொய் ஊரை சுற்றிவிடும். அதுபோன்று இன்று பொய் என்பது உலகத்தை சுற்றுகிற நிலைமையை வைத்துக் கொண்டு நாங்கள் இங்கு ஒரு விவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். புத்தள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷன் பெரேரா அவர்கள் முன்வைத்த பிரேரணையிலே எனக்கும் உரையாற்ற சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல இந்த உரையாற்றுவதற்கு முன்னர் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பிலே இலங்கையிலே 260க்கும் மேற்பட்ட உயிர்கள் காபு கொள்ளப்பட்டது. அவர்களை நினைந்து கொண்டு 500க்கு அதிகமான காயங்கள் ஏற்பட்டது. அவர்கள் இப்பொழுது குணமடைந்து சிலர் மண்டலில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எமது கவலையை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த ஒத்துழைப்பு பிரிவினை கொண்டு வந்த பார்லமென்ட் உறுப்பினர் ரோஷன் பெரேரா அவர்கள் மிக கவனமாக பக்குவமாகவும் என்னுடைய பெயரை எல்லாம் சொல்லி சொன்னார். ஆனால் அவருக்கு தனிப்பட்ட ரீதியாக என் மீது குற்றம் சாட்ட வேண்டிய தேவை இருப்பதாக என்னால் உணர முடியவில்லை. இருந்தாலும் அவருடைய கட்சிக்காரர் நளின் பண்டார் அவர்கள் என்னுடைய பெயரை பலமுறை தேவையில்லாமல் ஒரு நாகரிகம் இல்லாமல் பயன்படுத்தினார். சபைக்கு தலைமைதான் தலைவர் அவர்களே, சபாநாயகரிடம் சொல்லி அவர் என்னை இவரிடத்திலே சிங்களத்திலே மினி மார்வா என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதை அந்த கன்சாட்டில் இருந்து அகற்ற வேண்டும் என்று உங்களுக்கு விண்ணப்பம் செய்கிறேன். உண்மையிலேயே இந்த தாக்குதலோடு என்னை ஒருங்கிணைத்து பல செய்திகள் வந்திருப்பதை கவலை அடைவதோடு இப்படியான ஒரு நிலைமையிலே என்னுடைய விளக்கங்களையும் பிரச்சனைகளையும் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்திலும் நான் நிற்கிறேன். உண்மையிலேயே சனல்போ காணல்விலே என்னுடைய செயலாளராக சென்ற அசாத் மௌலானா அவர்கள் தஞ்சம் கோருவதற்காக அவர் சொல்லியிருக்கிற அனைத்து விதமான குற்றச்சாட்டையும் நான் மறுக்கிறேன். இது மிகப்பெரிய ஒரு பழியாக என் மீது விழுவதற்கான வாய்ப்பை அவர் உருவாக்கியிருக்கிறார். ஆகையால் இந்த விடயத்திலே எங்களுடைய பிரேரணை கொண்டு வந்தவர் கேட்டது போல நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் தெளிவான ஒரு விசாரணையை நடத்துங்கள். நான் நிச்சயமாக அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று. அதுபோன்று உங்களுக்கு தெரியும் இந்த சனல்போ நிறுவனம் என்பது என்ன. இது பிரித்தானியாவை மையமாக கொண்டு இயங்கினாலும் கூட இதை யாரால் நடத்தப்படுகிற ஒரு வெள்ளைக்காரர் அதுக்கு உரிமையாக கோரினாலும் வெள்ளைக்காரர்களுக்கும் நிதி தேவை. அவர்களுக்கு நிதி வழங்குகிற நிறுவனங்கள் என்ன? எங்க முன்னர் இங்கு பல காலத்துக்கு சொல்லப்படுது, இலங்கையில் இருக்கிற பிரதானமான ஊடகமும் அதற்கு பங்குதாரர்களாக அவருக்கு துணை செய்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் என்னுடைய அரசியல் வரலாற்றிலே எனக்கு இரண்டு பிரதான எதிரிகள் இப்பொழுது உருவாகியிருக்கிறார்கள். முதல்ல ஒரு எதிரி இருந்தார், அவர்கள்தான் உங்களுக்கு தெரியும் விடுதலை புலிகள் அமைப்பிலே இருந்து பிரிந்து வந்தேன். அதன் காரணமாக விடுதலை புலிகள் பலம் இழந்தார்கள், அதனால் அழிந்தார்கள் என்ற அடிப்படையில் எங்களை அழிக்க வேண்டும் என்கிற ஒரு சாரார்கள். அவர் நாடு கடந்து வாழுகிற தமிழர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு அதுக்கான பின்புலங்களை உருவாக்கி வெளிநாடுகளில் பல பணிகளை செய்கிறார். அவர் அதில் ஒரு அங்கமாகத்தான் அவர்கள் சனல்போவை ஊக்கப்படுத்துகிறார்கள். அசாத் அவர்களுக்கும் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அதை பயன்படுத்தி வடக்கு கிழக்கு இணையக்கூடாது, கிழக்கு மாகாணம் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்தும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்ற அடிப்படையிலே என்னுடைய அரசியல் கருத்து இல்லாமல் செய்ய வேண்டுமா என்றால் அதற்கு பின்னாலே தமிழ் தலைவர்கள் எனக்கு முன்னார் பேசிய கஜேந்திரன் கூட அதிலே மறைந்து நிற்கிறார் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதேபோன்றுதான் இப்பொழுது இந்த அசாத்தினுடைய இந்த பிரச்சனைக்கு பின்னர் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் நடந்த 30 வருட கால யுத்தத்திலே கிட்டத்தட்ட தமிழர்கள் போராடினார்கள். அரசியலே தேர்தலில் போட்டி போட்டாலும் நிர்வாகங்களில் பங்கெடுத்தது கிடையாது. அதன் காரணமாக எங்களுடைய சகோதரமான முஸ்லீம்கள் தான் மாவட்ட மாகாண நிர்வாகங்களிலே கோலோச்சியிருந்தார்கள் அல்லது கட்டுப்படுத்தியிருந்தார்கள். இப்பொழுது யுத்தம் முடிந்த கையோடு தான் அந்த பணிகளை நான் எடுத்து மக்களுக்கு செய்வாற்றிக் கொண்டிருக்கிறேன். அந்த அதை உணர்ந்திருக்கிற சில பாராளுமன்ற அதிகார வர்க்கத்தினர் என்னை அழிக்க வேண்டும் என்று இதற்கு பின்னால் தங்களையும் சுத்தம் செய்வதற்கான ஒரு பணியை ஆரம்பித்திருக்கிறார். அதற்கு இந்த கடும்போக்குவாத சில இஸ்லாமிய அமைப்புகளும் நிதி வழங்குகிறார்களும் அவருக்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஆகையால் இந்த இரண்டு பிரதானமான எதிரிகளோடு நான் போராட வேண்டியும் இருக்கிறது, கருத்து சொல்ல வேண்டியும் சந்தர்ப்பத்தில் நான் நினைக்கிறேன். ஆகையால் முக்கியமாக உதித்த நாயுடு தாக்குதல் இடம்பெற்று அதிலே மரணித்தவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. கட்டாயம் அதை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதிலே முக்கியமாக இலங்கையினுடைய கத்தோலிக்க மத தலைவர்கள் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களுக்கும் அதேபோல் அந்த குண்டுவெடிப்பிலே காயமடைந்திருக்கிற உயிரிழந்த குடும்பத்தினருக்கும் நான் ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்ல வேண்டும். எனது மட்டக்களப்பு மாவட்டத்திலேதான் சியோன் தேவாலயம் இருக்கிறது. அந்த சியோன் தேவாலயத்திலும் குண்டுகள் வெடித்தது. அங்கு 32 உயிரிழப்புகள் ஏற்பட்டு அதிகமான காயமடைந்தார்கள். அந்த சம்பவம் நடக்கிற பொழுதோ நான் பக்கத்திலே சிறைச்சாலையிலே என்னுடைய கைகளுக்கு விலங்கிடப்பட்டு அடைக்கப்பட்டு கிடந்தேன். அங்கு இடம்பெற்ற சத்தமும் புயல்களும் புழுதியும் வைத்தியசாலைகளுக்கு ஆம்புலன்ஸ் சத்தங்களும் என்னுடைய காதை துளைத்தது. அங்கு இருந்து வந்த ஓலங்களும் அவலங்களும் கண்ணீரையும் பார்த்து என்னால் பொறுக்க முடியாமல் இருந்தது. நான் அந்த நேரத்தில் எண்ணினேன், என்னால் ஒரு பாயிண்ட் ரத்தத்தை கொடுக்க முடியவில்லை, ஒரு குழந்தையை தூக்கி வாகனத்தில் ஏற்ற முடியவில்லை என்று மிக கஷ்டமான சூழ்நிலையை நான் அந்த நாட்களை கடத்தினேன். இருந்தாலும் அதன் பின்னர் வந்த ஆணைக்குழு, ஜனாதிபதி அவர்கள் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவுக்கு 2020 அக்டோபர் 8 நான் ஆணைக்குழுவிலே 2 வந்து என்னுடைய வாக்கு மூலங்களை அளித்தேன். என்ன அடிப்படையில் என்று சொன்னால், நான் சிறைச்சாலையில் இருந்தேன். அங்கு நான் போன பின்னர் கற்றுக்கொண்ட விடயங்கள் என்ன, சிறைச்சாலையில் வந்து என்னோடு பழகிய கடும்போக்கு பிரிவினருடைய கருத்துக்கள் என்ன, குண்டு வெடித்ததன் பின்னர் அவர்கள் வந்து எங்களோடு பேசிய விடயங்கள் என்ன, அது எப்படியெல்லாம் திட்டமிடப்பட்டு கிராமங்களிலே உட்புகுத்தப்பட்டது என்கிற பல விஷயங்களை ஆணைக்குழுவிலேயே நான் சொன்னேன். என்னுடைய அறிக்கையிலே இப்பொழுது நீங்கள் பார்க்க முடியும். அதிலே கவலையான விடயம் என்னவென்றால், இந்த ஆணைக்குழுவுக்கு நான் போய் வாக்கு மூலம் அளிக்கிற பொழுதோ அசாத் மௌலானா அவர்களும் என்னோட வந்தார். அவரும் ஒரு இஸ்லாம் மதத்தை தழுவியர் அடிப்படையில் கௌரவமாக சொன்னேன், அசாத் நீங்கள் உள்ளுக்கு வந்தால் சங்கடப்படுவீர்கள், நீங்கள் வெளியிலே இருங்கள் என்று சொன்னேன். அதே போன்று அந்த தலைவரிடம் கேட்டால், இதிலே பாதிரிமாரை அதுவும் மல்கம் ரஞ்சித் ஆண்டகி அவர்களுடைய முன்னப்பந்தின்படி ஒரு பாதரை உள்ளே வைக்க முடியுமா என்று நான் சொன்னேன். கட்டாயமாக அவரை நுழைய விடுங்கள் என்று சொன்னேன். ஆகையால் தான் சொல்வேன், ஆண்டகி அவர்களே உங்களுடைய பிரதிநிதியாகவும் ஒருவர் நான் அளித்த வாக்குமூலத்தில் 2020 8 இந்த நிலவரம் இடம்பெற்றது. ஆகையால் நான் ஒரு பொறுப்பு மிக்க ஒரு இலங்கை பிரஜையாக, ஒரு அரசியல்வாதியாக, அதிலும் கிழக்கு மாகாணத்திலே பிரதானமான நகரங்களில் காத்தாங்குடியிலிருந்தால் இந்த விடயங்கள் அதிகமாக இடம்பெற்றிருக்கிற அடிப்படையிலே என்னாலான அனைத்து விடயங்களையும் இந்த நாட்டுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் நான் செய்திருக்கிறேங்கிற உண்மையை இங்கு சொல்லி வைக்க நான் விரும்புகிறேன். அதேபோன்றுதான் அரசியல் தஞ்சம் கோரியிருக்கிற அசாத் மௌலானா அவர்கள் உண்மையிலேயே அவருடைய நோக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஏனென்றால் அவர் பிரபலியம் அடைந்திருக்கிறார், அவருக்கு நிதி வழங்கப்பட்டிருக்கும், அவர் இன்று அவருடைய வாழ்க்கையிலே வெளிநாடுகள் வழங்கக்கூடிய விடயத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஆனாலும் அவருக்காக நாங்கள் 2 நடந்து முடிந்த பல அறிக்கைகள் இடப்பட்டிருக்கிற, வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிற, உண்மை புரிந்திருக்கிற, இங்கு என்னுடைய பேர் எங்கும் இந்த அறிக்கையிலே வராத ஒரு சம்பவத்துக்காக எங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவருடைய வேண்டுகோள் அடிப்படையில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோம். எதிர்க்கட்சியிலே அதிகமான இஸ்லாம் மதத்தை தழுவிக்கொள்ளுகிற பல பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பதன் காரணமாகவும் அவர்களுக்கான சில விளக்கங்களை கொடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு எனக்கு. அந்த அடிப்படையிலே இந்த அசாத் மௌலானா என்பவர் உண்மையிலேயே ஒரு போலியான அங்கங்கே சுத்துமாத்து கதைகளை சொல்லுகிற ஒரு மனிதராக மாறியிருக்கிறார். எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற கௌரவ ரிஷாத் பதீன் அவர்களே, நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டும்.
அவரை பேர் வந்துகிட்டு தம்பி லப்பு முகமதி இம்தியாஸ் அக்பர் மணிகண்ணன். அவர் வந்துருந்த அவரை பீஸ் தாங்கதான் மெயின் பிஸ்னஸ் அந்த வாகனம் சரலா பண்ணாரு. அதோடனே அவர் வந்து ரிஷாத் பதீன் புவன காமெடிக்கு உள்ள 2008 ரிஷாத் பதீன் நமசியமா இருந்த டைம்ல மினிஸ்டருக்கு உள்ள அவர் அந்த அல்கமின் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. இந்த மைனிங் சம்பந்தமா சரலான்னு அவர் வந்து மைனிங் ரேஷன் அதாவது எக்ஸ்போர்ட் ரேஷன் 2 அறிக்கை ஒன்று வந்துட்டு LMS அது கவர்மெண்ட் லங்கா மெட்டீரியல் சென்ட் வைக்கிறது இந்தியா கம்மி ஒருத்தருக்கும் அதாவது எக்ஸ்போர்ட் ரேஷன் இல்லை மைனிங்க வாங்கி வைக்கிறேஷன் இல்லை. 10 அதாவது 2008 மஹிந்திரா கவர்மெண்ட் முடியும் வரைக்கும் 2015 வரைக்கும் அதுக்கு பிறகு மைக்கிய கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் மைத்திரை காலத்தையும் இந்த பிசினஸ்ல மைசில ஏகோபகூர்மை பொருளாக செஞ்சது இப்பதான் இந்தியாஸ் தான். அது காரணம் பிரசாத் பகுதி. பிரசாத் பகுதி அந்த மினிஸ்ட்ரியை எடுத்ததுக்கு 2 காரணம், அதாவது இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரியர் பிரசாத் பகுதி ஒவ்வொரு மக்கள் வாங்கியதுக்கான 2 அந்த 2 சோசியல் கவர்மெண்ட்
இதை தேவைப்பட்டால் நான் விசாரணையில ஒப்படைக்கிறேன். சபைக்கு தேவை என்றால் என்னால் ஒப்படைக்க முடியும். இது பிரச்சனை என்னவென்றால், நான் இலங்கை பாராளுமன்றத்திலே இந்த சம்பவங்கள் நடப்பதற்கு முன்னர் என்ன நடந்திருக்கிறது, இந்த காசிக்காரர்கள் யார் என்று தெரிய பொழுதோ இதே அசாத் மௌலானா எனக்கு அனுப்பிய குரல் பதிவு அதிலே மிக தெளிவாக சொல்லுற, அதிலே குரல் பதிவு இல்லாதபடியே செய்யும் என்று சொன்னார். நான் உங்களை என்று சொல்லவில்லை. அவர் தனிப்பட்ட வகுப்புகளை பிள்ளைகளுக்கு நடத்துகிற பொழுதோ ஒரு அமைச்சருடைய வீட்டிலிருந்து பிள்ளைகள் வரவில்லையாம். ஏனென்று கேட்டால் அந்த பிள்ளையின் தந்தை சொன்னாராம், இரண்டு தினங்களில் லீவு தினங்களாக இருந்தால் நீங்கள் வெளியே செல்லக்கூடாது, சில நேரங்கள் ஏதோ அசம்பாவிதங்கள் நடக்க முடியும் என்று சொன்னதாக கூட சொன்னார். நான் இதையெல்லாம் கதைக்க வேண்டும், பேச வேண்டும், எங்களுக்குள்ள முரண்பாடு வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு இருக்கவும் இல்லை. இருந்தாலும் இப்பொழுது இந்த விடயங்களில் இருந்து என்ன நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் வெளிப்படையாக பேச வேண்டிய காலத்தின் கட்டாயத்திலே நான் வந்திருக்கிறேன், தள்ளப்பட்டிருக்கிறேன். ஆகையால் உண்மையிலேயே இந்த அசாத் மௌலான் என்பவர் அது பொய் என்று சொன்னால் இதுக்கும் பொய், இது பொய் என்று சொன்னால் அதுக்கும் பொய், ஆக மொத்தத்திலே அவர் எல்லோருக்கும் பொய்யான விடயங்களை புரளியை கிளப்பி விட்டுகிறார் என்கிற கருத்துக்கு வரலாம். அல்லது அந்த வெளிநாட்டு விசாரணை தேவை என்று சொல்வது போல இந்த விடயங்களையும் தூக்கி எடுத்து விசாரிக்க வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் இருக்கிறது என்று இந்த இடத்தில் சொல்லி வைக்க விரும்புகிறேன். ஆக இந்த இப்ராஹிம் மௌலவி அவர்கள் இந்தியாஸ் போன்றவர்கள் மிக மோசமாக உழைத்தார்கள், அழுந்த உழைத்த காசிலே முதலாவது சஹ்ரான் அவர்களை ஜப்பானுக்கு கொண்டு சென்றார் என்றும், அவருக்கு தனியான ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது என்றும், அந்த பள்ளிவாசலே தான் தாஜ் ஹோட்டலிலே வெடிக்க சென்ற அந்த இளைஞன் போய் குண்டு வெடிப்பின் பின்னர் தங்கினான் என்றும், அதன் பின்னர் அங்கிருந்துதான் வெளியேறினான் என்றும் பல சம்பவங்கள் இருக்கிறது. குண்டு வெடித்த உடனேயே இந்த நிதி வழங்குனர் வெளிநாடுக்கு சென்றார் என்றும் கருத்துக்கள் இருக்கிறது. இவையெல்லாம் இங்கு பின்புலத்திலே நடந்திருக்கிற பல விடயங்கள். அது மாத்திரமல்ல, இங்கு எங்களுடைய கௌரவ உறுப்பினர் அதாவுல்லா அவர்களை காணவில்லை. பலர் நியாயமான கருத்துக்களை சொன்னார்கள், சிலர் கோபமான கருத்துக்களை சொன்னார்கள். நான் நம்புகிறேன் எங்களுடைய காஞ்சன அமைச்சர் அவர்கள் சொல்லுகிற பொழுது அழகாக
சொன்னார்.
மற்ற 22 எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும் வகுப்படுத்ததன் பின்னர் முன்னாள் பாராளுமன்ற வந்து பேசியதாக நான் கவலையடைந்தேன். இந்த நாட்டிலே 2001 அதிலும் ஜேஎம்ஏ அமைப்பினுடைய ஒரு வெளியீடு வருகிறது. அந்த பத்திரிகையுடைய பெயர் ஹக்கீம் அவர்கள் இல்லைன்னு நம்புகிறேன், அல் ஹசனாத் என்கிற பத்திரிகை. இந்த பத்திரிகை ஜேஎம்ஏ என்கிற இந்த ஏபியினுடைய வேட்பாளருடைய தம்பியான அவரும் அதிலே பிரதானமானது. அந்த பத்திரிகை சொல்லுகிறது, நான் சவாபடுத்தி இதை தருகிறேன், இஸ்லாம் என்பது ஒரு மரம், அது இரத்தமின்றி வளராது என்பதனை அல் ஜிஹாத் எனக்கு கற்றுத்தந்தது என்று சொல்லப்படுகிறது. ஏன் அதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், 2001 கொழும்பிலே பிரதானமான நகரத்திலே இப்படி பத்திரிகை வெளிவருகிறது. அது மாத்திரமல்ல, விடுதலை புலிகள் அமைப்பு உடைந்து 2004 பல ஆயுதங்கள் ஆங்காங்கே காடுகளில் விடப்படுகிறது, அவையெல்லாம் சில நகரங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. இது இப்படி இருக்க 2006 நின்றுகிறேன், கடைசியிலே காத்தாங்குடியிலே கடாவி அவர்களுடைய அல்லது ஒரு பள்ளிவாசலை உடைத்து அந்த அங்கு அவருடைய உடலத்தை அடக்கம் செய்யக்கூடாது என்பதற்காக இளைஞர்கள் துப்பாக்கியினோடு போய் தூக்கி செல்கிறார்கள். அதுக்கு பிரதானமான தலைமைத்துவத்தை வழங்கிய ஒரு அரசியல் கட்சி நல்லாட்சிக்கான அமைப்பு இருந்தது. அது என்னடா இப்படியான ஒரு பிரச்சனை மட்டக்களப்பிலே காத்தாங்குடியில் இடம்பெற்றது என்று நாங்கள் அறிக்கையை பார்த்த பொழுது அதிர்ந்து போறோம். அந்த சூரா அந்த அமைப்புடைய சூரா சபையிலே ஆயுத பிரிவு ஒன்று இருந்தது. அந்த ஆயுத பிரிவிலே இயங்கியவர்கள் தான் இப்பொழுது வெளிநாட்டிலிருந்து பிடித்துவரப்பட்ட மில்கான் என்பவர். அது மாத்திரமில்லை, 21 சர்கான் போன்ற அவர்களும் அந்த போராட்டத்தில் அந்த உடலை கிளப்பி ரோட்டிலே போட்டு 10 உதவி செய்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஆங்காங்கே சில முஸ்லீம் நகரங்களிலே சம்பவங்கள் இடம்பெற்று மெல்ல மெல்ல வளர்ந்து வந்துதான் அது வெளியே இருந்த சில மதப்பிரியவர்கள் அதிலும் பௌத்த மதப்பிரியவர்களுடைய ஆக்ரோஷமான கருத்துக்கள் பிரச்சனைகள். அதேபோன்று தமிழ்நாடு தபி ஜமாத் அது வந்து இங்கு போஸ்டர்களை ஒட்டி குரான் பெரிதா பௌத்தம் பெரிதா என்று கேட்ட கேள்விகள் எல்லாம் நாடிலே பல பூகம்பமான விடயங்களாக பத்தி எரிந்து பல இளைஞர்களை துள்ளி எழ வைத்து தட்டி எழுப்பி அவர்கள் மதவாதமாக சுன்னி முஸ்லிம்களிலே ஒரு சிறிய பிரிவான நான் நினைக்கிறேன் ஒரு இரண்டு வீதம் ஒன்று வீதம் நம்பக்கூடிய இளைஞர்களை இவர்கள் ஆட்கொண்டிருக்கிறார்கள். இந்த இளைஞர்களை வைத்துத்தான் இவர்கள் இந்த பணியை செவ்வனை செய்து முடித்தார்கள். ஆக ஒரு சடுதியான ஒரு தாக்குதல் இடம்பெற்றது என்று சொன்னாலும் இதற்கு பின்னால் மெல்ல மெல்ல பல புத்திஜீவிகளும் நிதி வழங்கும் நிறுவனங்களும் இதை நகர்த்தி வந்திருக்கிறது, அதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதிலும் இங்கு அவ் என்கிற விடயத்தை அதிகமாக பேசப்பட்டது. அவ் என்பது குரானிலே தந்தையை குறிப்பிடுவது. அதிலே நான் சொன்னேன் மில்கான் என்பருடைய அவருடைய அமைப்பினுடைய பெயர் அபு சிலாம் என்றால் என்னவென்றால் தமிழிலே ஆயுதங்களின் தந்தை என்று கூறலாம். ஆக இப்படி பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிற பொழுது அதாவுல்லா முன்னாள் அமைச்சரை போன்றவர்கள் மெல்ல நோகாமல் தாங்களுக்கும் சார்பாக பிரச்சனைகள் இல்லாத போல் பேசிச் செல்வது என்பது ஒரு வேடிக்கையான கவலை அளிக்கிறபடியாக பார்க்கிறேன். என்றால் கிழக்கு மாகாணின் தனித்துவத்தை பற்றி வெளிப்படையாக பேசுகிற ஒரு மனிதர் அந்த அடிப்படையில் இவர்கள் போன்றவர்கள் வெளியே வந்து பேச முடியும். அதேபோன்று காத்தாங்குடி பள்ளிவாச சம்மேளனம் அறிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்னேன், நான் எப்படி சொன்னேன் என்றால் சஹரான் அவர்கள் குண்டு வெடிப்பதற்கு முன்னர் பல இடங்களிலே பயிற்சி முகாம்கள் நடத்தியிருக்கிறார். அந்த முடிவிலே புத்தகங்களை வழங்கியிருக்கிறார். பத்ததிக்கு சத்தியபானம் செய்து கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும் இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அதை முரண்பாடு நிலைக்கு சொல்ல மாட்டீர்கள் என்பது தெரியும். உங்களுடைய மத ஐந்து கடமையிலே களிமா சொன்னால் வாக்களித்தால் நீங்கள் அந்த மதத்துக்கு எதிராக இயங்க முடியாது. அந்த அடிப்படையில் நீங்கள் இதை பேச முடியாது. எனக்கு தெரியும் யாருமே பேச முடியாது. ஆனாலும் அதிலே சம்பவத்தில் இருந்து எல்லோரையும் பாதுகாக்க எண்ணுகிறீர்கள். நான் பயப்படுற விடயம் என்னவென்றால் இன்று நாலு வருடத்துக்கு முன்னர் சிவன் தேவாலயத்தில் போல பச்சிளம் பிள்ளைகள் எங்கள் மாவட்டத்தில் பிறந்த இளைஞர்களால் கொல்லப்பட்டது போல ஒரு சம்பவம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய மோசமான பொருளாதார இழப்பு ஏற்பட்டது. எங்களை சுற்றுலாத்துறை அப்படியே ஒழிந்து போனது. இன்று பாருங்கள், நாங்கள் ஒரு பிரதி அமைச்சராக ஒன்றுமே செய்ய முடியாமல் அரசாங்கத்துக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நிதி இல்லை. ஏன் கோவிட் வந்தது மாத்திரமா காரணம்? இன்று எத்தனை பிரச்சனை வந்து அரசாங்கத்தை கலைக்க வேண்டிய அல்லது ஜனாதிபதி மாற வேண்டிய வந்து இதனால் காரணத்தால். ஆகையால் இங்கு இருக்கிற பிரச்சனை பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்க முடியும். நீ உங்களுக்கு பெருமையில இருக்கிறது. போலீசாரை அல்லது உங்களுடைய புலனாய் பிரிவினை கடுமையாக பலப்படுத்த வேண்டும். ஜனாதிபதி அதற்கு அதிகமான நிதி ஒதுக்க வேண்டும். உலக பயங்கரவாதத்தை முறியடிப்பது எங்களுடைய பொருளாதாரத்தை தடை விதிக்கக்கூடிய விடயங்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? விசேடமாக இந்த ஜாதிவாதி அதாவது கடும்போக்கானவர்கள் இருக்கிற நகரங்களிலே பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் யார்? போலீஸ் பொறுப்பு அதிகாரி யார்? இவர்களுக்கு விசேடமான கற்கனறிகளை கொண்டு படிப்பித்து அதிலே விசேட சித்திகளை பெறுவர்களை நீங்கள் அமர்த்தாமல் போனால் இவற்றையெல்லாம் கண்டுகொள்ள முடியாமல் போய்விடும். ஆக தொழில்நுட்ப ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் கட்டமைக்கப்பட்ட ஒரு புலனாய்வு கட்டமைப்பு அவசியம். ஆனால் இங்கிருக்கிற எதிர்க்கட்சியினரும் ஏனையவர்களும் இவற்றையெல்லாம் குழப்பி அடித்து அழிப்பது போல நிலைமையை கொண்டு வர்றார்கள். அல்லது மறுபடி நான் முன்னாள் போராளி அல்லது புலி உறுப்பினராக இருந்தேன் என்னிடம் துப்பாக்கியை அல்லது என்னை மிரட்டி என்னை வாயை பொத்த வைக்க பார்க்கிறார்கள். ஆக கடந்த காலங்களிலே பிரேமதாசா தூக்கு கொடுத்ததும் நான் போராடியதும் அதுபோன்று மஹிந்த ராஜபக்சே எங்களுக்கு உதவி செய்ததும் சரத் பொன்சேகா துப்பாக்கி தந்ததும் நிதி வழங்கியதும் ஜேவிபி நண்பர்கள் எங்களுக்கு குண்டு தந்ததும் துவக்கு தந்ததும் வெளிப்பாடாக உண்மை. அவற்றையெல்லாம் சொல்லி கடந்த கால அரசியல் நிலைமைகளுக்காக ஜனாதிபதிகள் தலைவர்கள் எடுத்த முடிவுகளை எல்லாம் ஓரங்கட்டி இப்பொழுது நடந்துங்கிற விஷயங்களை நாங்கள் தப்பிவிட முடியாது என்பதை ஆணைத்தரமாக சொல்லி வைக்கிறேன். ஆகையால் இந்த தேசம் உண்டள வேண்டுமாக இருந்தால் பிள்ளைகள் எங்கு நடந்ததோ அங்கு கண்டித்து தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். நானாக இருந்தால் நான் சொன்னேன், நான் தூக்கு மேடை செல்ல தயார். நீங்கள் விசாரிக்க முடியும், விசாரியுங்கள், அதை கண்டுபிடிப்போம். ஆக உண்மைகளை மறைத்து போலியான விஷயங்களை கொண்டு வந்து யாருக்கும் வெள்ளையடிக்க வேண்டிய தேவை இந்த கௌரவ பாராளுமன்றத்தில் இருக்க முடியாது. முக்கியமாக எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு புத்துக்குரிமையோடு இருக்க வேண்டும். அவர் முஸ்லீம்களுடைய வாக்கு எடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லது ஜேஏபி அடுத்த முறை முஸ்லீம்களுடைய வாக்கு எடுக்க வேண்டும் என்ற கருத்துக்களை சொல்லாமல் உண்மையான கருத்தை சொல்லி இந்த நாடாளுமன்றம் ஒரு இயற்கையா ஒரு உண்மையான மக்களுடைய சேவையாற்றக்கூடிய ஒரு மன்றமாக மாறுவதற்கு என்னால் முடிந்த ஒத்துழைப்பை வழங்க இருக்கிறேன். ஆகையால் எங்களுடைய நாட்டினுடைய புலனாய்வுத்துறை என்பது பலப்படுத்த விட வேண்டும். எதிர்காலத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் எழக்கூடாது. இப்பொழுதும் வரப்போகிற அனைத்து விதமான ஒத்துழைப்புகள் விசாரணைகளுக்கு நான் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறேன். அதே போன்று நாங்கள் சொல்லுகிற விடயங்கள் நடந்துட வேண்டும். இதை வைத்து அரசியல்வாதிகளும் சமூக ஊடகங்களும் எங்களை விமர்சிக்கிற அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மை என்பது ஒரு நாளும் ஒளிந்து போகிற விடயமாக இருக்க முடியாது. அதை தேடி கண்டுபிடிக்க முடியும். உண்மையாக செயலாற்றுங்கள். ஆகையால் நான் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதிநிதியின் அடிப்படையிலும் தமிழ் மக்களுடைய கட்சியை வழிநடத்தின அடிப்படையிலும் நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய பொது எதிரிகளை எல்லாம் இனங்கண்டிருக்கிறோம். அந்த எதிரிகளை கருத்தை எல்லாம் உடைத்தெறிந்து எனதிலே மடியிலே கனமில்லை, எனக்கு வாக்களித்த மக்கள் அதை நங்கறிவார்கள். அதேபோன்று இன்று சில நேரம் என்னிடம் இருந்த சந்தேகத்தை இந்த பாராளுமன்ற உரையிலே கிறிஸ்தவ மக்களுக்கு தீர்த்து வைக்கிறேன், நம்புகிறேன். ஆகையால் என்னுடைய அரசியல் பயணம் என்பது தொடர்ந்தும் தொடரும், மக்கள் சேவை ஆற்றுவேன் என கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
Vamos a decir.